أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
والعاقبة المتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. أفلا يتدبر القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த ரமலான் மாதத்தில்தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த வசனத்தை நாம் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 185 வசனத்துடைய விளக்கமாக பார்த்தோம். அப்போ திருமறை குர்ஆன் எப்போது இறங்கியது என்பதற்கான ஒரு சில விஷயங்களை, ஒரு ஹதீஸ்களை படித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள ஹிரா என்ற குகையிலே தனித்திருந்த போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து அவளுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இறக்கினார்கள். அப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி கலக் என்பதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி கலக், நபியே உம்முடைய இறைவனின் பெயரை கூறி நீ படி என்ற முதல் வசனம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. இந்த வஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிற இந்த செய்தி எப்படி வந்தது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக கேட்கிறார்கள். உங்களுக்கு திருமறை குர்ஆன் அந்த செய்தி வருகிறது, அது எப்படி வருகிறது என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓசையின் வடிவில் சத்தத்தில் எனக்கு வரும், அது வருகிற ஒரு சங்கிலி சக்கரத்தை போன்ற ஒரு சத்தத்தோடு வரும், அப்படி வருகிற போது எனக்கு அல்லாஹ்வுடைய செய்தி வருகிறது நான் அறிந்து கொள்வேன். அது எந்த அளவிற்கு எனக்கு சிரமமாக இருக்கும் என்று சொன்னால், கடுமையான குளிர்காலத்தில் கூட அப்படிப்பட்ட வகி வரும்போது எனக்கு வேர்த்து விடும், அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான கடுமையான கஷ்டத்தோடு எனக்கு அந்த செய்தி வரும் என்றார்கள். அப்போ இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் 40வது வயதில் ஸல்லல்லாஹு 40வது வயதிலிருந்து 63 வயது வரை 23 ஆண்டுகள் சன்னம் சன்னமாக குறைய சிறுகள் சிறுக இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஏற்ப, அவளுக்கு கொடுக்க வேண்டிய சட்டங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி, இதை கூட நிறைய நிராகரிப்பாளர்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கருதியவர்கள், உனக்கு வகி வருகிறது இறைச்சி வருகிற சொல்கிறாயே, ஏன் ஒரு நூல் வடிவில் ஒரு புத்தக வடிவில் தரக்கூடாது என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவால் இந்த குர்ஆனை ஒரு புத்தக வடிவில் இறக்கி அவள் கொடுப்பது என்பது எளிமைதான், அல்லாஹ்வுக்கு எதுவும் முடியும். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. காணத்து சொல்கிற போது இதை வைத்து உடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்தி அதை ஆழமாக பதி வைப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியிருக்கிறோம். அப்ப திருமறை குர்ஆன் 23 ஆண்டுகாலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலிருந்து அவருடைய 63வது வயது வரை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டே இருந்தது. அப்ப இது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எப்போது உலகு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கியதோ அன்றிலிருந்துதான் அவர்கள் நபியாக மாறுகிறார்கள். அப்ப நபி என்பவருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு மனிதருக்கும், ஒரு சாதாரண மனிதருக்கும் நபி என்ற மனிதருக்கும் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் மனிதன் தான், ஆனா மனிதர்கள் நபி என்ற வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தி வரும். மக்காவில் எத்தனையோ மக்கள் இருந்தும் கூட நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி வந்ததுனா நபின்னு சொல்றோம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு நபி என்றால் யார்? இறைவனிடத்திலிருந்து யாருக்கு செய்தி வகி வருகிறதோ அவர்தான் நபி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 21 ஆண்டுகள் இறங்கி கடைசியாக அது நிறைவேறுகிறது அல்யௌம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் துலைக்கும் ஞாபகத்தில் வந்து துலக்கும் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். இது 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் ஒரு பகுதி. இன்றோடு நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். என்னுடைய அருள்குடையாக இருக்கிற இந்த மார்க்கத்தை நான் அதை முழுமையாக ஆக்கிவிட்டேன். இதையே மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அவன் தந்திருக்கிற மார்க்கம் ஒரு முழுமையான மார்க்கம். அப்ப அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்துல யாரும் வேறு அபிப்பிராயம் கூறி இது சரி இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் சொல்ற அதிகாரமே இல்லை. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பது இன்ன தீன் இந்த அல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம். அப்ப இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் வழங்கிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஏதேனும் ஒன்றை நாம் சொல்வதாக இருந்தால் குர்ஆன் வசனத்தை படிக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு அம்சத்துக்கு மாற்றமா யாராவது சொன்னா அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மட்டுமில்லை அது நரகத்திற்குரிய செயலா போகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூது எச்சரிக்கிறாங்க. அதனால் இது திருமறை குர்ஆனை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள. அப்போ குர்ஆன் எப்படி இறங்குச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. அப்போ இந்த திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறங்குற ஒரு ரசூலா என்ன செய்தாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு எழுத தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியாது, எழுதி எழுத்தை பார்த்து படிக்கவும் தெரியாது. அவள் உம்மி நபி என்று அவளுக்கு பேர். உம்மி உம்மின்னு சொன்னால் தாயாரோடத்தில் அது அவளை வாய் மூலமாக கேட்டு படித்தவங்க உம்மின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுதவோ படிக்கவோ தெரியாமல் கேட்டு படித்தவர் தான் உம்மி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபியாக இருந்ததுனால அவங்க எழுத தெரியாது. அதனால சஹாபாக்கள்ல அன்றைக்கு எழுத தெரிந்தவளை அழைத்து வைத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை படிப்பாங்க. அப்போ எழுத தெரிந்த சஹாபாக்கள் குறைவு தான். சஹாபினா யாரு, அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு அவளை ஏற்றுக்கொண்டவர் சஹாபி. சஹாபி அரபில் சொல் நண்பர், தோழர், நட்பு கொண்டவர். அந்த இஸ்லாமிய பார்வையில் சஹாபின்னு ஒரு ஆளை சொல்றதா இருந்தா அவர் முகமது ஸல்லல்லாஹுடைய கண்ணால கண்டு அவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். ஏன்னா சிலதான் கண்டு எத்தனையோ பேர் ஏற்றுக்கலாம் இருக்கிறாங்க, அபூஜஹல் அபூலஹல் ஏத்துக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்ப்பது மட்டும் முக்கியம் அல்ல, பார்த்து அவரை யார் ஏற்றுக்கொண்டாலும் அவங்களாம் சஹாபி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள்ல எழுத தெரிந்த சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை படிப்பாங்க. அப்ப ஆயத்தை படிக்கும் போது அதை சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். எதுல எழுதுறாங்க, இன்றைய போல எல்லாருக்கும் அந்த காலத்துல வசதியாக நல்ல பேப்பர்லாம் இருக்கல, மரப்பலகைகள், மரப்பலகைகள், மர கட்டளை செதுக்க வச்சிருப்பாங்க, அல்லது தோல் வை, அல்லது கற்கள், நல்ல கற்களை வைத்துக் கொண்டு அதை எழுதி கொண்டிருப்பார்கள். சில சஹாபாக்கள் தங்களுடைய மனதிலேயே அதை பதிய வைத்துக் கொள்வார்கள். அப்ப குர்ஆன் ஆரம்ப காலத்தில் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, கற்களில், தோள்களில், மரப்பட்டைகளில், மனித உள்ளங்களில், இப்படித்தான் குர்ஆன் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது. அப்ப இப்படி எழுதிய இந்த குர்ஆன் ஒன்று ஒன்றாக எழுதி வைக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்து வரும்போது, இப்ப நம்ம கையில் இருக்கிற குர்ஆன் மாதிரி வரிசையா குர்ஆன் இறங்கல. இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல முதல்ல அத்தியாயம் இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹா. நீ குர்ஆனை புரட்டி படிச்சு பாத்தீங்கன்னா முதல் முதல் இருக்க சூரத்துல் ஃபாத்திஹா துவக்க உரை நடத்தும், ஃபாத்திஹால துவக்க உரை நடத்தும். அப்ப இப்படி சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆனுடைய முதல்ல இருக்கும். அதை படிச்சு படிச்சு கடைசியாக பார்த்த அன்னாஸ், அன்னாஸ் என்று கடைசி அத்தியாயம் அது 114. அப்ப முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா என்று துவங்கி அது முடிவுகிற போது அன்னாஸ் என்று இப்போ நம்ம கையில் உள்ள புத்தகத்தில் கிதாபில் இருக்குது. ஆனா திருமறை குர்ஆன் இறங்கும் போது முதல்ல அல் ஃபாத்திஹா சூரா இறங்கல, முதல்ல இறங்கியது அலக் என்ற அத்தியாயத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வசனங்கள் தான் இறங்கின. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஆயத்துகள் இறங்குற போது எழுத சொல்லுற போது இன்ன இன்ன ஆயத்தை இன்ன ஆயத்தை இந்த இதோட சேர்த்து எழுதிக்குங்க. உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா தலை போட்டா அதுல ஆயத்து வரும், ஏன்னா எல்லா ஆயத்தும் மொத்தம் வர்றது கிடையாது, 2 ஆயத்து வரும், 4 ஆயத்து வரும், 3 ஆயத்து வரும், அல்லது இந்த ஆயத்து நின்ற பிறகு வேறு சம்பந்தமாக ஏதாவது ஆயத்து வரும். அப்ப ஒரே அத்தியாயத்தினுடைய வசனங்கள் தொடராக வராது, அது அதிகமாக வர கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அப்ப எப்படி ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தோடு எழுதி கொள்ளுங்கள். இதோ இப்படி அந்த குர்ஆனுடைய அமைப்பு இருக்குது, அதை ரசூலுல்லாஹி ஏற்படுத்திட்டாங்க. அப்ப அத்தியாயம் எப்படி அதை பிரிச்சாங்க, குர்ஆன்ல 113-114 அத்தியாயம் இருக்கு. இந்த அத்தியாயத்தை எப்படி பிரித்தார் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அத்தியாயம் நிறைவு பெறுவதற்கு அடையாளமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வந்துட்டா அதுதான் ஒரு அத்தியாயத்தை துவக்கம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இந்த இருக்கிற இந்த குர்ஆனுடைய அமைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்து ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி கொள்ளுங்கள் அன்னைக்கு எழுதி சொல்லிட்டான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாள் முழுக்க இந்த குர்ஆன் இறங்கியதினால் அவர்கள் இதை நூல் வடிவில் கொண்டு வரல. ஏன்னா குர்ஆன் இறங்குற காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. மக்காவில் இருக்கிறதைக்கு அடி உத பேச்சு, மதீனாவுக்கு போற பிற பல யுத்தங்கள். எனவே இந்த திருமறை குர்ஆன் வசனங்களை ஒன்று சேர்த்து நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையோ அதை செயல்படுத்துகின்ற சூழ்நிலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிற அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒலியை சஹாபாக்கள் உள்ளங்களிலும் மரப்பலகைகளிலும் கற்களிலும் தோள்களிலும் எழுதி வைத்துக் கொண்டார்கள். இப்படியே திருமறை குர்ஆன் முழுக்க அன்றைய காலத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான பிறகு, அவர்களுடைய 63 வயசில் மரணித்த பிறகு, இந்த இஸ்லாமிய மக்களுடைய ஆட்சியாளராக முதல் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய முதல் தலைவராக ஆட்சியாளராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் காலத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன காலத்திலிருந்தே பல யுத்தங்கள் செய்தாங்க. அதற்கு பிறகும் தொடராக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அப்போ அபூபக்கர் காலத்தில் ஒரு யுத்தம், அல் யமாமா என்ற யுத்தம் நடந்துச்சு. யமாமா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் குர்ஆனை மரணம் செய்த பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். குர்ஆன் மனப்பாடம் செய்திருந்த பல பேர் கொல்லப்பட்டாங்க. இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் அபூபக்கர் இல்லாத போய் சொல்கிறாங்க, அபூபக்கரே, குர்ஆனை மனதிலே படித்து பாடம் செய்து கொண்டிருக்கிற பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படியே பல யுத்தங்கள் நடந்து குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் திருமறை குர்ஆனுடைய அந்த தொகுப்பு யாழத்திற்கு என்று கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே நாம் திருமறை குர்ஆனை யாரெல்லாம் படி எழுதி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவ புத்தக வடிவில் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டமே அபூபக்கர் ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் வருது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சொன்ன உடனே அபூபக்கர் சொல்கிறாங்க, உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை அவள் காலத்தில் நூல் வடிவில் கொண்டு வரலையே, அப்போ அந்த நூல் வடிவில் அவள் கொண்டு வராத ஒரு விஷயத்தை நாம் எப்படி செய்வது என்று அபூபக்கர் தயங்குகிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா விடாமல் அதை மீண்டும் மீண்டும் அவர்கள் விளக்கி நூல் வடிவில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, அதை முக்கியத்துவம் என்ன என்பதை மீண்டும் மீண்டும் விளக்கி அது அவசியமான காலத்து கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதை அவள் சொல்லி அவளுடைய உள்ளத்திலே அது ஆழமாக சரி என்று பட்டு விட்டது. இப்படி சரி என்று பட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஜைத் இப்னு சாபித் என்ற ஒரு நபித்தோழர், அவங்க மதீனாவாசி. சஹாபாக்களை ரெண்டு வகை இருந்தாங்க, மக்காவாசி மதீனாவாசி. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறவங்க முஹாஜிர் அரபு சொல்லுவாங்க, ஹிஜ்ரத்து நாடு திறந்து சென்றவர் என்று அவர் சொல்லுவாங்க. மதீனாவாசிகளுக்கு அன்சார், அங்கிருந்து வந்தவளை அரவடைத்து உதவி புரிந்தவர்கள். அப்ப நம்ம குர்ஆன்லயே ஹதீஸ்லயே பார்த்தா அல்லாஹுவினாலும் அல்லாஹ்வுடைய தூதர்னாலும் அங்கீகரிக்கப்பட்ட ரெண்டே ரெண்டு அமைப்பு தான், ஒன்று முஹாஜிரீங்கள், இன்னொரு அன்சார்கள். அப்ப மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற முஹாஜிர்கள், அவளை அரவணைத்து உதவி புரிந்து அவளுக்கு எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுத்த மதீனாவாசிகள். அவ மக்காவிலிருந்து இவர்கள் போன சஹாபாக்கள்ல பலர் இந்த மதீனாவில் இருந்த ஜெயித் இப்னு சாபித் அழைச்சாங்க. அபூபக்கர் ஏன் அழைச்சாங்க, அழைச்சி என்ன சொல்றாங்க, ஜெயிதே, நீ நல்ல ஒரு இளைஞன், குர்ஆனை எழுதுகின்ற வகையை எழுதுகின்ற ஒருவராக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்திருக்கிற சின்ன வயசு, சிறு வயதிலேயே எழுத தெரிந்த ஆளாக இருந்தாய், ஆகவே நீ ஒரு புத்திசாலி என்பதை நான் விளங்கி வைத்திருக்கிறேன். எனவே உனக்கு ஒரு பணி நான் தரப்போறேன். என்ன வேலை, திருமறை குர்ஆனை வசனங்கள் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கு தருகிறேன். நான் அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு மலையை புரட்டி கொண்டு வர சொன்னால் கூட எனக்கு பாரமா தெரியாது, ஆனால் அதுவரை எனக்கு பாரமாக தெரிகிறது. குர்ஆனை நான் ஒன்று திரட்டி சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத வேலைக்கு எப்படி செய்ய நினைக்கிறீர்கள்? இப்படி அவங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உமரும் கூட இருக்கிறாங்க, உமர் இல்லாதாலும் அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது இவர் கேட்கிறார், அப்ப அவ்வளோ சொல்றாங்க, ஜெயிதே, நீ என்னிடத்தில் கேட்டது போலத்தான் நானும் உம்மிடத்தில் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் எழுதாத நூல்களில் கொண்டு வராத அந்த புத்தகங்களில் கொண்டு வராத எப்படி நாம் கொண்டு வந்து கேட்டேன். ஆனால் உமர் நூல் வடிவிலே கொண்டு வருவது தவறில்லை என்பதற்காகவும் அது அவசியம் என்பதற்கான காரணங்களை சரியாக விளக்கி சொல்லிவிட்டார். அது எனக்கு சரி என்று பட்டுவிட்டது, அதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவங்களுக்கு சொன்னாங்க. பிறகு அவங்களும் விளங்கிட்டாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, உமர் அல்லாஹ்வுத்தால அவர் சொல்லி உமர் அல்லாஹ்வுத்தால அவ்வளவுக்கு விளக்கி அவ்வளவுக்காக உள்ளங்கள் உள்ளம் எந்த எந்த தெளிவு அடைந்த அந்த தெளிவு எனக்கு கிடைத்து விட்டது. அதற்கு பிறகு நான் குரானை தேட ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களை கவனிங்க, அப்ப திருமறை குர்ஆன் இந்த புத்தக வடிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் இருந்ததில்லை. அது பலரிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாகவும் சில பேர்ட்ட அதிகம் சில கொஞ்சம் இப்படி எல்லாம் சில பேர்ட்ட ரெண்டே ரெண்டு வசனம் கூட இருந்திருக்கு. அப்ப இப்படி எல்லாம் பல பேர்ட்ட இருந்த வசனங்களை ஒன்று இருட்டுகிற பொறுப்பை ஜெயிது பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவுபக்கர்ல கொடுத்தாங்க. அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் யாரெல்லாம் குர்ஆனை வைத்து அவர்கள் எல்லாம் தேடி பிடித்து அதையெல்லாம் எடுத்து ஒன்று சேர்க்கிறார்கள். இப்படி ஒன்று சேர்த்து கொண்டு வருகிற அவர்கள் சொல்றாங்க, நான் இப்படி எல்லாம் தேடி அலைந்து எடுத்துக்கொண்டு வருகிற போது அந்த குர்ஆனில் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய 106 அத்தியாயங்களில் 9வது அத்தியாயமாக இடம்பெறக்கூடிய அத்தௌபா என்ற அத்தியாயத்தில் பிஸ்மில்லா ரஹ்மான் எழுதப்படவில்லை. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயம் நல்ல நீ மனசில் பதி வைக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹும் ரசூலும் சொன்ன செய்தி மட்டும்தான் இருக்கணும். ஏன் அல்லாஹ் வகை இறக்கணும் யாருக்கு? ரசூலுக்கு. அப்ப இஸ்லாத்தை பற்றிய செய்தி அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி கொடுத்தா ரசூல் சொல்லாத செய்தி மக்களுக்கு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு செய்தி அடுத்த இஸ்லாமே கிடையாது. அதனால சஹாபாக்களை பாருங்க இந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. நூல் வடிவில் இரு திரட்டும் போது ஒரு அத்தியாயத்துல பிஸ்மில்லா இல்லை. அப்ப இன்றைய வரையில பாக்குறோம் ஒரு அத்தியாயத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூரத்தில் இருந்து கேட்ட சஹாபாக்கள் எழுதி வைத்த அந்த எழுத்துக்களில் பிஸ்மில்லா இடம்பெறவில்லை, ஆக நாமும் எழுத மாட்டோம். பிஸ்மில்லா தப்பா? சில கேட்குற கேள்வி என்ன, ஃபாத்தியா கத்தம் பார்த்தே இல்லைன்னு சொன்னா என்ன, அது குரான் வரும், அது என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப தவறா சரியா என்று சொல்லுகிற அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்றாங்களோ அதுதான் மார்க்கம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அதிகாரம் இல்லாமல் வருகிறதோ அது நாளை மறுமையில் மறுக்கப்பட்டுவிடும். இந்த மார்க்கத்தில் நான் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு காரியத்தை புதிதாக யாரால் செய்த அதுதான் கெட்டது. குல்லு முகத்தில் அது புதிதாக உருவாகி அந்த விஷயம் இருக்கு, அது வழிகேடு, எல்லா வழியும் நரகத்திற்கு போகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்கள் சொல்லி கொடுத்த பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு விஷயத்தை யாராவது சொல்லவோ செய்யவோ செய்தால் அது நரகத்திற்குரிய செயல் என்று எச்சரிச்சாங்க. அதனால சஹாபாக்கள் அந்த விஷயத்தில் கவனமா இருந்தாங்க. அப்ப சூரத்து அந்த சூராக்களை ஒவ்வொன்றா எழுதும் போது அதுல அத்தௌபா என்ற 9 அத்தியாயத்துல பிஸ்மில்லாஹ் எழுதப்படாமல் இருந்ததுனால அதையும் அவங்க அப்படியே எழுதிட்டாங்க. பாருங்க இன்றைய வரையில் சுபஹானல்லாஹ், 1004 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைய வரையில் அந்த அத்தியாயம் அப்படியே பிஸ்மில்லாஹ் இல்லாமல் இருக்கு. அவன் நன்மைதானே என்று நினைக்கிறாரு, பிஸ்மில்லாஹ் சேர்த்து போட்டுருக்கலாம். ஒரு பிஸ்மில்லாஹ் போடனால ஒரு குறை ஏற்பட போதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒன்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று செய்து அவங்க உறுதியாக இருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, செய்தி பிரசா சொல்கிறாங்க, நான் இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வருகிற போது இரண்டு வசனங்கள் சூரத் தௌபா என்ற 9 அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்கள், லக ஜாக்கும் ரசூலும் மின் அம்பூசிக்கும் அஸீஸுன் அலைஹிம் அனீதும் ஹரீஸுல் அலைக்கும் ஓவர் வின் தவல்லோ ஃபக்குல்ல ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலை தவக்கல் ரப்புல் அர்ஷில் அலீம் ரெண்டு வசனம் இருக்கு. இந்த ரெண்டு வசனத்தை அவர் சொல்றாரு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓதும் நான் கேட்டிருக்கிறேன், ஆனா இந்த ரெண்டு வசனம் எனக்கு ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் கிடைச்சிச்சு. ஹுசைமத்துல் அன்சார் என்ற ஒரு நபித்தோட அவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை வச்சிருந்தாங்க. பாருங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட அவங்க தேடி கிடைச்சல, எல்லாத்தையும் கிடைக்கல. அப்ப இந்த ரெண்டு வசனம் மட்டும் ஒரே ஒரு சஹாபி ஹுசைமத்துல் அன்சார் என்று சொல்லக்கூடிய சஹாபிட்டா இருந்துச்சு, அதையும் சேர்த்து நான் எழுதி விட்டேன்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து அதை கொண்டு அவங்க கொடுத்தாங்க. அப்ப அபூபக்கர் தன்னுடைய காலத்துல ஒரே ஒரு குர்ஆன் தான் நூல் வடிவில் இருந்தது. அப்ப நம்ம குர்ஆனை முதல் முதல்ல ஒன்று திரட்டியது யார் என்ற எல்லாரும் உசுமான் கிடையாது. குர்ஆனை முதல் முதல்ல நூல் வடிவில் ஒன்று திரட்டியவர்கள் அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல ஸைத் இப்னு சாபித் அவர்கள். அவ ஆட்சி அபூபக்கர் ஆட்சி காலம் ஆரோசுந்தர் உமர் இல்லா தாலா அந்த குர்ஆனை ஒன்று திரட்டிய பொறுப்பெடுத்தவர் ஸைத் இப்னு சாபித். அப்ப அன்று திரட்டப்பட்ட நூல் ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது. அதை அப்படியே வச்சுட்டா அதை பிரதியாக ஆக்கல. அந்த பிரதியாக ஆக்காம அது அசல் அங்க இருந்ததுனால யாராவது எப்படியாவது தவறா ஓதுறது அந்த மூலத்தை பாத்துக்குவாங்க. அப்ப பிரச்சனை வந்தா அந்த புத்தா ஒரே ஒரு புத்தகத்தை வைத்து கண்டுகொள்வார்கள். இப்படித்தான் அவுபகுடா காலம் முழுக்க இருந்தது. அவங்க மரணித்த போது அது உமர் இல்லாதவருடைய கையில வந்துச்சு. உமர் இல்லாதவருடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் அதுவே ஒரே பிரதிதான் இருந்துச்சு. அவங்க மௌத்தா போகும்போது உமர் இல்லாவுடைய தாளைய மகள் ஹப்சா உடனே கொடுத்தாங்க. அப்ப அவங்களுடைய மகளாவும் இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தாங்க. அதனால அந்த புத்தகம் அவருடைய கையில் போய்விட்டது. அப்ப இப்ப என்னடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வரையில என்ன கிடையாது, குர்ஆன் நூல் வடிவில் இருக்கவில்லை. அபூபக்கர் ஆட்சி காலத்தில் தான் நூல் வடிவில் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அது உமர் ஆட்சி காலம் முடிவு வரைக்கும் அது ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது. பிறகு என்ன ஆனது சொன்னால், அதற்கு அடுத்த காலத்தில் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அதாவது இராக் மக்களோடு ஒரு போர் நடந்தது. அதுக்கு ஆதர் பீஜான்னு சொல்லுவாங்க, அந்த இர்மீனியா ஆதர் பீஜான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்த காலத்தில் வெற்றி கிடைச்சு, சாம் தேசம் வெற்றி கிடைக்குச்சு. அந்த வெற்றிக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு சொன்னால், அதில் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவருக்கு இந்த குர்ஆனை இவர்கள் ஓதும் போது அவளுக்கு ஏதாவது தவறாக ஓதிடுவார்கள் என்ற பயம் வந்த உடனே அவங்க திரும்ப உஸ்மானி ஆட்சி காலம். அப்ப அவங்க ஆட்சி முடிஞ்சு, உமர் ஆட்சி முடிஞ்சு, உஸ்மானி ஆட்சி காலம். உஸ்மானி ஆட்சி காலத்தை சொல்றாங்க, உஸ்மான் அவர்களே இப்போது மக்கள் இந்த அப்ப உஸ்மான் இல்லாததுல யுத்தத்துக்கு போயிருக்கிற காலம். அப்ப அந்த யுத்தத்துக்கு போயிருக்க அவங்க சொல்றாங்க, இந்த குர்ஆனை யஹூதிகள் வேதக்காரர்கள் அவருடைய வேதங்களிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதில் கூட குறைய சேர்த்து விட்டதை போல குர்ஆன் அப்படி வந்துவிடக்கூடாது. ஆகவே குர்ஆனை பல பிரதியாக ஆக்குங்கள். நாங்கள் அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் இந்த குர்ஆனுடைய பிரதிகளாக யாராவது எங்கேயாவது ஒன்று ரெண்டு வச்சிருந்தா அதையெல்லாம் கொண்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி அதை எரிச்சிட்டு ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அந்த புத்தகத்தை வாங்கிற சொன்னாங்க. அந்த குர்ஆனை வாங்கி வர செய்து அதை பல பிரதிகளாக ஆக்கினார்கள். அப்ப குர்ஆன் நூல் வழியில் பல பிரதிகளாக ஆக்கப்பட்ட காலம் உஸ்மான் காலம். அந்த பல பிரதியாக ஆக்கிட்டு அந்த அசல் புத்தகத்தை மீண்டும் அவங்க ஹப்சாட்டே கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த முதல் ஹப்சா இல்லாதாலும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப உஸ்மான் ஆட்சி காலத்தில் பிரதி ஆக்கிற பல பிரதிகள் தான் மக்கள் இருந்துச்சு. அப்ப உஸ்மான் இல்லாவத்தால் அவர்களும் அந்த நூலை இந்த குர்ஆனை எல்லாம் பல பிரதி ஆக்கிறதுக்கு அதுலேயும் செய்து முன் சாபித்தவளை போட்டாங்க. அதே மாதிரி சாயித் அலி இல்லாமத்தில் அப்துல் ரஹ்மான் ஹாரிஸ் அப்துல்லா சுபை சில முக்கியமான சஹாபாக்களை சேர்த்து போட்டாங்க. அப்போ அவங்க ருசியை சொன்னாங்க, ஜெய்தே நீங்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி சேர்க்கிற போது இதில் குர்ஆன் ஓதுற வசனங்களில் சில வித்தியாசம் ஏதாவது வந்தால், பிரச்சனை வந்தால் குறைஷிகள் மக்களுடைய குறைஷிகள் யாராவது சரியா அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஏன்னா குர்ஆன் மக்காவில் ஆரம்பம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய இறங்குற காலத்தில் அவங்க நெருக்கமாக இருந்தாங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு பாதுகாப்பாக குர்ஆன் எழுதுறாங்க. அப்போ சொல்கிறாங்க ஸைத் இப்னு சாபித் அவர்கள், அவங்க ஒன்று திரட்டி ஏற்கனவே ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பல பிரதி ஆக்கும் போது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவங்க அடிக்கடி குர்ஆனில் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வசனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கேட்ட வசனத்தை பார்க்குறாங்க, அதை காணோம். அப்போ பார்த்தா அந்த வசனமும் அதுவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய 33 21 வசனம் வரக்கூடிய வசனம், அது அவங்க என்ன செய்தாங்க, ஒரே ஒரு ஆட்டம் யாரு, அந்த ஹுசைமத் அன்சாரி சொல்லக்கூடிய அவர் தான் அதையும் வச்சிருந்தார். அப்ப எல்லா சஹாபாக்களும் வச்சிருக்கிறாங்க, பல பேர்ட்ட இல்லாத ஒரே ஒரு ஆயத்து ஒரு சஹாபி நினைச்சு. ஆக இப்படியாக இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி முழுமைப்படுத்தி பல பிரதிகளாக உஸ்மான் ரலியல்லாஹு ஆக்கினார்கள். அப்ப நல்ல நம்ம விளங்க வேண்டிய விஷயம், குர்ஆனை நூல் வடிவில் கொண்டு வரப்பட்ட முதல் காலம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா காலம். அந்த காலத்தில் ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது. அந்த குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் வரையில் அது இருந்தது. பிறகு உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் தான் கருத்து வேறுபாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காண்டி ஒரு புத்தகத்தை பல பிரதிகளாக ஆக்கினார்கள். அப்படி நம்ம கையில் இருக்கிற இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து ஓதப்பட்டு அதை எப்படி காலம் காலமாக அவர்கள் போதி வந்தார்களோ அதே அடிப்படையில் இன்னைக்கு இருக்கு. சில சில எழுத்துக்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஓதுகிற வடிவு இருக்குது, அது அதே போல இருக்கு. ஆக இந்த குர்ஆன் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதினார்களோ அதே அடிப்படை இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிறது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் பல காலங்களாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, திருமறை குர்ஆனை உது இல்லாமல் தொடலாமா தொடக்கூடாதா? தொடலாமா தொடலாமா? இப்ப எல்லாரும் கேட்டு வச்சுங்க, ஒரு 100 பேர் தொடலாம்பாங்க தொடக்கூடாதுபாங்க. ஆனா இந்த ஒரு குர்ஆனை உது இல்லாமல் தொடலாமா தொடக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எல்லா காலத்திலும் இன்றைக்கு இருக்குது. இப்ப உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு யோசனைக்காக சொல்றேன், கொஞ்சம் யோசனைங்க, எல்லாம் சிந்திங்க. குர்ஆனை தொடலாமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் வந்திருக்குமா? வந்திருக்குமா? கேக்குறீங்களா? குர்ஆனை உது இல்லாமல் தொடலாமா தொடக்கூடாதா ஒரு சந்தேகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வாய்ப்பு இருக்குதா? ஏ புத்தகமும் இல்லை, உது செய்யணுமா வாண்டமா என்ற ஆரம்பத்தில் ஆயுத வரவும் இல்லை, பிறகுதான் வந்துச்சு. அப்ப புத்தகம் இருந்தா தானே தொடலாமா வைக்கிறாங்க. என்ன கேள்வி வரணும்? ஓதலாமா ஓதக்கூடாதான். ஆனா இன்றைய வரையில உது இல்லாமல் ஓதலாம் தொடக்கூடாது. இப்ப பாருங்க, இதுல குர்ஆன் இருக்குது, சீடியில குர்ஆன் இருக்குது, கேசட்ல சீடி குர்ஆன் இருக்குது. அப்ப குர்ஆன் தொடலாமா இது தொடலாமா? இதையும் உதுல தொடக்கூடாது அப்படி வந்துடும். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு குர்ஆன உது செய்து காலையிலிருந்து இது செய்தாரு, இரவு படுக்க போறதுக்கு பத்திரம் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு கற்பனையா. ஒரு ஆள் உது இல்லாமே பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் குல் ஹுவல்லாஹு, யாருக்கு நன்மை? யாருக்கு நன்மை? ஓதினவருக்கா வச்சுக்கிட்டவருக்கா? ஓதினவர் தான். அப்ப எது நன்மையோ அந்த நன்மைக்கு என்ன வேண்டியது இல்லைங்கிறாங்க, உது செய்ய வேண்டியது இல்லை. அவன் நன்மை இல்லாத ஒன்று கேசி உது செய்யணும். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, யாரும் அனாவசியமா தப்பாலாம் சொல்லிடல, இதற்கு என்ன காரணம் சொன்னால் விளங்கி கொண்ட விதங்கள். ஒவ்வொரு காலத்திலையும் மனிதனுடைய சிந்தனைகள் ஆய்வுகள் ஒவ்வொரு கோணங்கள் இருந்திருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா சஹாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நேரம் போகிற சொல்ல போவாங்க, கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, விளங்கி முடிஞ்சு வச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதற்கு அடுத்தடுத்த காலங்கள் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப இஸ்லாமும் பரவி விட்டது, பல வருடங்களுக்கு பரவி விட்டதுனால குர்ஆனை பார்த்து படித்து சில சட்டங்களை விளங்கிக் கொண்டார்கள், சில பேர் ஹதீஸை வைத்து விளங்கிக் கொண்டார்கள். அப்ப குர்ஆனை சரியான விளக்கம் இதான் தெரியாத போது அவர்களாக ஆய்வு செய்து முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த அடிப்படையில குர்ஆன்ல அதாவது 56வது அத்தியாயம் அதுபோல் சூரத்துல் வாக்கையான்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு வசனம் இருக்கு, இன்னஹு லா யமஸ்ஸுஹுல் லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹரூன். இந்த குர்ஆன் தூய்மையாக்கப்பட்டபடி தவிர யாரும் தொடக்கூடாது. இந்த வார்த்தை இருக்குது லாயமசுங்கிற வரம்பில் இலக்கணத்தை வச்சு படிச்சு பார்த்தா அதுக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம், தொட வேண்டாம் என்ன சொல்லலாம், தொடக்கூடாதுன்னு சொல்லலாம், எதிர்மறையான்னு சொல்லலாம், விளக்கலாம் சொல்லலாம். அப்போ எப்படி விளங்கிக்கிட்டாங்க, தூய்மையாக்கப்பட்டவளை தவிர வேற யாரும் தொடக்கூடாது, தொட வேண்டாம். ஆனால் அல்லாஹ் அது சொல்லலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கிட்ட காலத்தில் முஸ்லீம்கள் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து குர்ஆன் சொல்லலை, ஷைத்தானுக்கு ஓதி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் அர்த்தம் சொல்றா, இன்னஹுல குர்ஆனுன் கரீம், நான் தந்திருப்பது சங்கை மிக்க ஒரு புத்தகம், இது ஃபீ கிதாப் மக்ருனி பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தில் இருக்கிறது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் லா யமஸ்ஸுஹு அதை தொட முடியாது, இல்லல் முத்தஹரூன் தூய்மையாக்கப்பட்டவரை தவிர. நமக்கெல்லாம் தூய்மை ஆக்கப்பட்டோம் சொல்ல முடியாது, நம்ம தூய்மையானவர்கள், நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம், நம்மை தூய்மையாக்கப்பட்டோம் மலக்குகள் தான். அப்ப குர்ஆனை மலக்கை தவிர யாரும் தொட முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். இத இப்னு அப்பாஸ் போன்ற பல சஹாபா சொல்றாங்க. அப்ப குர்ஆனை உது இல்லாமல் தொட மாட்டாள், அல்ல தொட முடியாது. அப்ப தொடக்கூடிய யாரும் மலக்கல தொடுவாங்க, நம்மளை பத்தி சொல்லல. அப்ப நம்மை பற்றி இந்த வசனம் இறங்கவே இல்லை. மட்டுமில்லாம திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு அழைப்பு பணி அழைப்புக்காக தபால் எழுதும் போதெல்லாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானை எழுதுவார்கள். அதோடு ஒரு ஆயத்தை எழுதி அனுப்பாங்க, குல்யாஹல் கிதாப் என்று ஒரு வசனம் எழுதி அனுப்பாங்க. அப்ப காபிருக்கெல்லாம் கொடுத்த படிக்க சொல்றாங்க. அப்ப குர்ஆன் என்பது படிப்பதற்கு தான், அப்ப படித்து பயன்பெறுவதற்கு தான். அதனால குர்ஆன் உது இல்லாம தொடக்கூடா என்ற பேச்சு இடமே இல்லை. அதனால இந்த பிரச்சனை என்பது பிற்காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அது சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டதான். அதனால சரி, குரான உது இல்லாமல் தொடுங்கன்னு சொல்லல, உது இல்லாத சந்தை விஷயங்களை ஓதிக்கலாம், உது இல்லாட்டை ஓதக்கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுக்கு அல்லாஹ் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இடங்களில் தான் உதுவை பற்றி வலியுறுத்திக்கிறாங்க. இன்ஷா நாளைக்கு சொல்லுவோம், உது இதுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்லாஹ் சொன்னார், ரசூலா சொன்ன விஷயம் சொல்லுவோம். ஆக இப்போ இந்த திருமறை குரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் நூல்வடியில் இல்லை, அவுபக்கலா காலத்தில் ஒரு பிரதி, அதற்கு ஒரு உஸ்மான பல பிரதி ஆக்கப்பட்டது, அந்த குரானை நம்ம கையில் இருக்குது. ஆகவே திருமறை குரானை உது இல்லாமல் தொடக்கூடாது என்ற பிரச்சனை இருக்கவும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது இல்லாமல் ஓடக்கூடாது என்று தொடக்கூடாது சொல்லவும் இல்லை, அல்லாஹ் சொல்ல ரசூலும் சொல்லலை. ஆக அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை யாரும் சட்டமாக ஆக்கவே முடியாது. ஆக சட்டம் என்பது இஸ்லாமிய சட்டம் என்பது அல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தூது சொல்ல வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக எந்த ஒரு விஷயத்தை நாம் அணுகும் போதெல்லாம் இஸ்லாம் என்ற பெயரை நாம் சொல்வதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் ரசூல் என்ற இருவருடைய சொல்லிருந்து கிடைக்கப்பெற ஆதாரம் தான் இஸ்லாமை தவிர மற்றவை இல்லை என்று சரியாக விளங்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சரியாக கடைபிடிக்க முடியும். எனவே அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் வரைக்கும் நம்ம செய்கின்ற எல்லா செயலுக்கும் தொழுகை, நோன்பு, குரான் ஓதல், திக்ரு செய்தல், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த அந்த முறைகளை தெரிந்து செய்யக்கூடிய நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு நமக்கு அறிவுரை வேண்டி உரையை நிறைவு செய்கின்றேன். ஆகு தாவான் ரபில் ஆலமீன்.